வணக்கம் ஆசிரியர் சிவனேந்திரன் அவர்களே, வணக்கம் கீதவாணி நேயர்களே. இன்றைக்கு எங்களுடைய அருமையான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம், இந்த வாரம் சிவராத்திரியும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. அதையும் நினைவிலேயே கொண்டு இந்த அதிகால வேளையில் இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிவராத்திரியை பற்றி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாசி மாதத்தில், மாசம் அல்லது மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை காலத்து சதுர்த்தசி 14வது நாள் இரவு அனுஷ்டிப்பது இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. மாச சிவராத்திரி என்று ஒவ்வொரு மாதமே இருக்கின்றது. அதுக்குள்ளே இது மகா சிவராத்திரி. சிவனை வழிபடுவதற்கு உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்களாலே அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தினமாக கருதப்படுகின்றது. பிற நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற இம்மவர்களுக்கு இந்த சிவராத்திரி வேலை நாட்களுக்கு இடையிலே வந்தால் திண்டாட்டம்தான். மாணிக்கவாரர் சொன்னது போல, இருதலை கொல்லி எறும்பு, ரெண்டு பக்கத்துக்கும் கொல்லி இருக்குது, எந்த பக்கமும் போய் இப்போ வேலைக்கு போகிறதா, இதை பார்ப்பதா, அதை பார்ப்பதா. இந்த சிவராத்திரியும் அதுவும் சிறப்பாக சிவராத்திரிக்கு அடுத்த நாள் விடுமுறையாக வந்தால் உன்னதமான அமைப்பு. அந்த விதத்திலே சமூக ரீதியாகவும் இந்த முறை எங்களுடைய சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வந்து அமைந்திருப்பது
நல்லது.
அல்லது பள்ளிக்கிழமை பலரும் மாலை வேளையிலே வழிபாடு கோயில்களுக்கு போவது வழமை. அவை இந்த முறை சிவராத்திரியோடு வருவது சிறப்பு. அடுத்த நாள் அது சனிக்கிழமையாக இருப்பதும் அதைவிட சிறப்பு. இந்த நேரத்தில் இதை முற்கூட்டியே தெரிவிப்பதன் நோக்கம், சில பேருக்கு சனிக்கிழமை வேலை செய்கிறார்கள், அவை இருப்பினும் கேன் அட்ஜஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி முன்னேற்பாடு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அதை செய்து கொள்ளலாம். இந்த சிவராத்திரி தினத்திலே இந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் சிவராத்திரி. அதிலே 4 சாமங்களாக பிரித்து 4 பகுதிகளாக அதை பூஜைகளை செய்வார்கள். ஒவ்வொரு சாமங்களிலும் சிவாலயங்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அன்றைக்கு சிவனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜை. அன்றைக்கு பொதுவாக சொல்லுவார்கள் பரிவார பூஜைகள் தேவையில்லை, இது ஆகம விதிகளின்படி. அப்போ சிவனுடைய சிவமூர்த்தத்துக்கு வழிபாடு பூஜைகள் நடைபெறும். பிள்ளையார் பூஜை செய்யலாம், ஆனால் இல்லாவிட்டாலும் குற்றம் இல்லை. சண்டேஸ்வர பூஜைக்கும் இடம் உண்டு. ஆனால் பரிவார தேவதைகளுக்குரிய பூஜைகள் சிவராத்திரியில் இல்லை என்பது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிவராத்திரி காலத்திலே 4 சாமங்களும் சிவனை வழிபடுதல் மிகச் சிறப்பு. இந்த 4 சாமங்களும் வழிபட முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலம் வரையிலாகிலும், அது நடுச்சாமத்திலே வரும். அந்த நடுச்சாமம் லிங்கோற்பவ காலம் கிட்டத்தட்ட 12:30 அந்த லிங்கோற்பவ காலம் வரையிலாவது விழித்திருந்து சிவனை வழிபடுதல் மிகச் சிறப்பு. அதான் சிவராத்திரியினுடைய மகிமை. ஆகவே இதை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் எமது நிகழ்வுக்கு போகலாம். நேர்களும் தங்களுடைய வினாக்கள் கேள்விகள் உடன் வந்து இணைந்து கொள்ளலாம். நாங்கள் எமது நிகழ்வுக்கு செல்லுகின்றோம்.
உண்மையில் டாக்டர், அந்த சிவராத்திரி வந்து நான் நினைக்கிறேன் எப்போது ஆரம்பமாகிட்டது என்ற அந்த தகவல்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆகமங்களில் எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
சிவராத்திரி தினத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அந்த தோற்றம் வந்து சிவன் அடிமுடி தெரியாமல் தோன்றிய அந்த காலம் என்று சொல்லுவார்கள். அப்போ அதுக்கு சொல்லுவார்கள், பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியப்படும், நானே பரம்பொருள் என்று தங்களுக்குள்ளே அடிமுடி தேடிய காலத்திலே அவர்களுக்கு நடுவிலே ஒரு பேதும் சோதி பிளம்பாக இறைவன் வெளிப்பட்டான். அப்போ அந்த வெளிப்பட்ட தினத்தை கார்த்திகை தினம் என்றும் சொல்லுகிறார்கள். கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் தீபம்
சொல்லுகிறார்.
நெருப்பிரிச்சு சொக்கப்பணி அறிகிறார். அப்படி தோன்றிய இறைவனை அவர்கள் எத்தனையோ யுகங்களாக தேடுகிறார்கள். அடிமுடி தேடி அடியும் முடியும் காண முடியவில்லை. கடைசியாக வந்து இறைவனை வணங்க அவர்களுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுகிறான். அந்த நாள் சிவராத்திரி என்று சொல்லுகிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான கதை முக்கியமாக இருக்கிற சிறுவர்களுக்கு கதை தான் மிகவும் முக்கியம்.
அப்ப
இவர் எங்களுடைய சிவன் மும்மூர்த்திகள் ஒருவரான சிவன் அல்ல, மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட சிவன், அதிட்டத்து நின்று அவர்களுமாக தொழிற்படுகின்ற சிவன். அப்ப அந்த சிவன்ல அந்த உருத்ரனுக்கும் சிவனுக்கும் ஒரே உருவம், நாம ரூபங்கள் ஒன்றாக இருக்கும், சாரூபம் என்று சொல்லுவோம். அதை பல பேர் மயக்குறுவார்கள், இந்த உருத்திரனை சிவன் என்று. அப்ப மகா சிவன் வேறு, ருத்ரன் வேறு. அந்த உருத்ரன் வந்து சிவனுடைய அம்சமாக நின்றதை
செய்வார்.
இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் கூட இந்த பிரகிருதிக்கு உட்பட்டவர்கள். இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட எல்லாருக்குமே அந்த பிரகிருதி மாயையினுடைய முக்குண சேட்டைகள் உண்டு, முக்குண சேட்டைகள் உண்டு. இந்த முக்குணங்களுடைய சேட்டைகள் இல்லாம அவர்களுக்கு தங்களுடைய ஒருவருமே இதிலும் தண்டை இல்லாது. இந்த பிரகிருதி என்று சொல்வது எங்களுடைய இயற்கை. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சாப்பாட்டிலே கூட இது சூடு இது குளிர் குளிர் பித்தம் என்று சொல்லுகிறோம் நாங்கள்.
இது உஷ்ணமான சாப்பாடு.
அதே மாதிரி காலநிலையிலேயும் கூட வெயில் கூடினா பித்தம்,
பித்தம்
பனி அல்லது மழை கூடினா குளிர், இப்படி சொல்லுவது எமது வளமை. காலநிலையில மட்டுமல்ல இடங்களிலேயும் இருக்கின்றோம். சில இடங்கள் குளிர்மையான இடங்கள், சில இடங்கள் வெம்மையான இடங்கள். அப்ப நோய்களிலேயும் கூட இவற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த முக்குண தோஷங்கள் தனியே மனுஷருக்கு மட்டுமல்ல, அதே மாதிரி உயிரினங்களிலேயும் சில மிருகங்கள் வந்து வலு தமோகுணம், எப்போதும் உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும். சொல்லுவோம் நாங்கள், இன்னை எரும மாடு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்போம். ஆசிரியர்கள் இன்றை சொன்னார்கள், மாணவர்கள் அதிகாலையில தூங்கிக் கொண்டிருப்பதை பற்றி, அது தமோகுணம். சில பேர் இதுவும் மூச்சாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், என்ன கரடி புலி மாதிரி ஓடித்திரியதாக கத்தி கொண்டு சொல்லுவோம், அது ரஜோகுணம். சிலவர்கள் வலு சாந்தமாக அமைதியாக இருப்பார்கள் சொல்லுவோம், அந்த ஆள் பசுவை போல
சாந்தத்துக்கு பசு
அப்படி சொல்லுவோம். மிருகங்களில் கூட, மிருகம் பறவைகளில் கூட இந்த முக்குண தோஷங்கள் உண்டு. இந்த முக்குண தோஷங்கள் இல்லாத ஒன்றுமே இங்கு இல்லை,
இயற்கையில் இல்லை,
இயற்கையில் இல்லை. அப்ப இந்த முக்குண தோஷங்களுக்கு உட்பட்ட இந்த இடத்துல இந்த குணதோஷங்களுக்கு உட்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களும் அதுக்குள்ளதான் வருவோம். இந்த பிரகிருதிக்கு தான், இந்த பிரகிருதிக்குள்ள, இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட பிரம்ம விஷ்ணு உஷ்ணர்களை சொல்லுவார்கள். இன்னொரு பெயர் குனிருத்திரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணு என்றா குணதோஷம் உடையவர்கள். இப்போ முதலே சொல்லுவார்கள், பிரம்மாவுக்கு என்ன குணம், விஷ்ணுவுக்கு என்ன குணம், ருத்ரனுக்கு என்ன குணம். பிரம்மாவுக்கு சொல்லுவார்கள், அவர் படைத்தல் எல்லாத்தையும் செய்கிறபடினாலே அவருக்கு ரஜோ குணம். அதே மாதிரி விஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறதுனாலே அவருக்கு சத்துவ குணம். அதே மாதிரி ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்வதனாலே அவருக்கு தமோ குணம். எல்லாத்தையும் ஒடுக்கி தன்னிடத்திலே கொண்டு வந்து எல்லாம் உறக்க நிலைக்கு கொண்டு போகிறவர், தமோ குணம் என்று சொல்லுவார்கள். இந்த குணதோஷங்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த குனி ருத்ரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணுவை நாங்கள் மகாவிஷ்ணு, பரபிரம்மம், மகாருத்ரன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருள் பரசிவன் பரமாத்மாவோடு ஒத்துக்கொள்ள முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விடயம். அவர் வேறு, அவரால் அதித்திட்டு தொழிற்படுத்தப்படுபவர்களே இவர்கள். அதான் அவர் சொன்னார்கள், உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று சிவஞான சித்தியாரில் இருக்குது. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், நான் அந்த பாடலில் வருகிறது, ஏன் நீ மட்டும் இப்படி சொல்லுகிறாய், எல்லாரும் வந்து மும்மூர்த்திகள் என்று தானே சொல்லுகிறார்கள், ஆகவே நீ இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்ல. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும், உரைத்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத. பொதுவாக உலகத்தில் எல்லாரும் போனா இந்த கோயிலுக்கு போனான்னு, எங்கே போனான்னு, பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காப்பவர், சிவன் அல்லது ருத்ரன் அழிப்பவர் என்று தான் சொல்லினம் என்று சொல்ல. படைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை, நீ மட்டும் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி சிவனே செய்கின்றான் என்று சொன்னது என்னையா என்று கேட்கிறார். என்னின் என்று கேட்டால், விரைக்கமலத்தோன் இதழ்களை உடைய தாமரை மலர்கள், அவர் தாமரை வளரல பிரம்மா இருக்கிறாரோ. அப்போ சொல்கிறார் அவருக்கு, ஏடுட ஜமலரான் முனைநாட்பணிந்து ஏத்த என்று தோடுக செவியன் என்ற தேவாரத்தில் சம்பந்த பெருமான் சொல்லுவார். விதை என்றால் ஏடு அல்ல, இதழ்கள். அந்த இதழ்களுடைய தாமரை மலர்களே இருப்பதனாலே அவருக்கு தாமரை மலர் இருப்பதனாலே விதை கமலத்தோன் என்று பெயர். அவரும் மாலும் திருமாலும் ஏவலான் மேவினோர்கள் அவையெல்லாம் இவருடைய வேலைக்கு வச்சிருக்கிறார்கள். இந்த உயர்நிலையை அடைந்தவர்கள் புரைத்த அதிகார சக்தி, இறைவனுக்கு இருக்கிற சக்தியை சொல்லுவார்கள் பராசக்தி. பராசக்திக்கு அடுத்தபடி ஆதிசக்தி, அந்த ஆதிசக்திக்கு அடுத்தபடி வந்து ஞானாசக்தி, ஞானாசக்திக்கு அடுத்தபடி கிரியாசக்தி, கிரியாசக்திக்கு அடுத்தபடி இச்சாசக்தி. இப்படித்தான் இந்த சக்தியினுடைய படிமுறை வருகுது. இந்த இறைவனுடைய சக்தியை எல்லாரும் ஒன்றாக தாங்க முடியாது. அதற்காகத்தான் இந்த படிமுறை. இது எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், நானும் மாசரும் ஒரு ட்ரிப் போகிறோம், எங்களுக்கு ஆசை தான், நயாகரா ஃபால்ஸுக்கு போகிறோம். போய் அங்கே நின்றுட்டு உடனே தண்ணி விடாக்குது மாசத்துக்கு, உடனே போயிட்டு நேகரா ஓட்ஸில் ஆண்ட முடியுமா தண்ணிக்கு?
குடிக்க முடியாது,
குடிக்க முடியாது, தண்ணி தான் அது குடிக்க முடியாது. அப்படியே ஆளை புலந்து கொண்டு போய்விடும் அந்த விழுகிற வேகத்துக்கு. அதே மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற சக்தியையும் இந்த ஆன்ம வர்க்கம் தாங்காது. அதற்காகத்தான் படிநிலை பராசக்தி, பரப்பிரமத்தினுடைய பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய பராசக்தி தான் நான் காணுகின்ற இறை வடிவங்கள் எல்லாம். இல்லாட்டா இறைவனுக்கு வடிவம் இல்லை. உமையலாது உருவம் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். உமையலாது உருவம் இல்லை, உருவம் இல்லை. அப்ப இறைவன் அந்த பராசக்தி தான் இறைவன் உருவம். நான் காண்ற உருவத் திருமேனிகள் எல்லாம் இறைவனுடைய சக்தி. அந்த சக்தி படிப்படியாக வந்து குறைந்து வந்து அதிலே அதிகார சக்தி, பவர், எம்பவரிங் பீப்புள். இந்த அதிகார சக்தி, இந்த எம்பவரிங் பவர் ஆஃப் த லார்ட், அது இவைக்கு இந்த பவரை கொடுக்குது. என்னென்று கொடுக்குது? புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் முற்செய்த புண்ணியத்தின்படி கொடுக்குது. ஜஸ்ட் சும்மா ஒருவரை கூப்பிட்டு கொடுப்பது கிடையாது. இந்த அரங்கம் இதை முதலமைச்சர் நியமிக்கிற மாதிரி கிடையாது. நீ இல்லாட்டி நான், நான் இல்லாட்டி நீ என்ற தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. அந்தந்த இதுக்கு தே ஷுட் பி குவாலிஃபை. அப்போ புண்ணியம் வேலாலே, அந்த புண்ணிய பலனின்படி அவர்களுக்கு அந்தந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றது. அந்தந்த காலம் மட்டும் அவர் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு கால எல்லை உண்டு. அப்போ தான் சொல்லுவார்கள் என்றால், இது மாதிரி எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போய்விட்டார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் வந்து போய்விட்டார்கள். சொல்லுவார்கள், அதுவாரத்திலே 100 கோடி பிரமர்கள் நொந்தின், 6 கோடி நாரணர் அங்கனி, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஒரு மணல் கங்கைக்கிற மணல் எண்ணினா அந்த அளவுக்கு இந்திரர் வந்து ஓடணும். ஒரு பிரம்மாவுடைய பகற்பொழுதுல 14 இந்திரர் வந்து ஓடுவினம்.
பகற்பொழுதிலே 14 இந்திரர்,
இரவில 14 இந்திரர் வந்து ஓடுவினம். பிரம்மாவுக்கு ஒரு பகற்பொழுது வந்து ஒரு கல்பம், அது எங்களுக்கு 432 கோடி வருஷம். அதுக்குள்ள 14 இந்திரர், அப்போ ஒரு நாளைக்கு 28 இந்திரரை பார்ப்பார். இப்படி இவருக்கு ஒரு நாள், ஒரு பகற் ஒரு நாளில் வந்து அவருக்கு வந்து இப்போ 864 கோடி வருடங்கள் ஒரு முழு நாள்
அவருக்கு.
இப்படி 364 கொண்டது ஒரு வருடம். அப்படி 100 வருடங்கள் கொண்டது பிரம்மாவினுடைய ஆயுள். இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு பேர் ஆதி பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு இப்போ 50 வயசு முடிஞ்சு 51வது வயதில் முதல் மாதம் முதல் நாள் நடக்குது. இதுக்கு அடுத்த பிரம்மாவுக்கு அங்கே வெயிட்டிங் லிஸ்டில் ஒருத்தர் இருக்கிறார். புண்ணியத்தில் வெயிட்டிங் லிஸ்டில் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆஞ்சநேயர், சீஞ்சனை சீரஞ்சிய ஆஞ்சநேயர் இப்போ இங்கே இருக்கிறார். ஆஞ்சநேயருடைய இந்த காலம் முடிய அவர் அடுத்த பிரம்ம பதவியை எடுக்க போகிற பவிஷ்ய புராணத்தில்
இருக்குது.
அடுத்த இந்திரன், இப்போ இருக்கிற இந்திரனுக்கு பிறகு ஒரு நாள் நாளுக்கு 14 இந்திரர் இருக்கும். இந்திரருக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறது இப்போ மகாபலி சக்கரவர்த்தி. அவர் பாதாள லோகத்தில் இருக்கிறார். கம்மிங் ஃபார் த வெயிட்டிங் அந்தந்த புண்ணியத்தினருக்கு நிற்கணும். அப்போ இந்த விதத்திலே எத்தனையோ பேர் வந்து போவார்கள், எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு மேலான மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்ட இறைவன் சிவன். இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் இந்த குணி பேதம் இருப்பதனால தங்களுக்குள்ள சண்டை பிடிப்பார்கள், வாதிட்டுக் கொள்வார்கள். எங்களை மாதிரி தான் குணதோஷம் இருப்பதனால, எங்களை விட மேலான ஆன்மாக்கள்
ஆனால் தோஷம்
இருப்பதனால, அப்படி ஒரு கட்டத்திலே தான் நான் பெரியவரா நீ பெரியவரா என்ற கேள்வி வருகின்ற
கேள்வி.
அந்த விதத்திலே அவர்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று தமக்குள்ளே வாதிட்டு பின்னர் அது போரிடத் தொடங்கிய பொழுது சிவன் அங்கே புலம்பாக தோன்றினார். புலம்பாக தோன்றினார். அதனுடைய அடியையும் முடியையும் தேடி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார். பிரம்மா அவர் ரஜோகுணன் தானே, அவர் ஒன்று நான் மேலே போய் தேடுறேன்.
மேலே விஷ்ணு
என்று சொல்லுவார், விஷ்ணு கீழே பன்றியாக இரண்டு விஷ்ணு வந்துட்டார். தேடி தேடி கோடானு கோடி யுகங்கள் தேடி போட்டு இது முடியாது என்று வந்து வணங்கி கொண்டு நிற்கிறார். மேலே போன பிரம்மா இப்படி போய்கொண்டிருக்கைக்குள்ளேயே பார்த்தால் ஒரு தாளம்பூ விழுந்து கொண்டிருக்குது. ஆஹா, அண்மித்து விட்டேன் என்று தாளம்பூவை பிடிச்சு கேட்கிறார்.
கிட்டிட்டு
அது சொன்னிச்சு, நானே இப்போ 40 யுக காலமாக விழுந்து கொண்டிருக்கிறேன், 40 யுகங்களாக விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீ வா, நான் அங்கே வந்து முடிய கண்டனானுண்டு வந்து சொல்லி பொய்ச்சாச்சு
கொட்டி
கொண்டு வந்தவர். அவனுடைய அத்தனை அந்த பிரம்மாவுக்கு அந்த உலகத்திலே கோயில்கள் இல்லை. பொய் சொன்ன வாயல்லோ,
அதுக்காக கோயிலே கிடையாது.
பொய் சொன்ன வாய்க்கு பொரியும் கிடையாது என்பது பழமொழி அல்லோ, அது உண்மையான மொழிதானே. பிரம்மாவுக்கு நைவேத்தியம் இல்லை,
இல்லை இல்லை இல்லை,
கோயில் இல்லை.
பொய் சொன்னபடியாது தண்டனை,
பொய் சொன்னபடினால தண்டனை.
மற்ற தாளம்பூவும் கோயிலில் வைக்க,
தாளம்பூவில் சுவாமிக்கு அலங்காரத்துக்கு வெளியில் பாவிக்கலாம், பந்தல்களுக்கு உள்ளுக்கும் இல்லை.
அவருக்கு ஆனால் நல்ல வாசமான பூ,
வாசமையான பூ ஆனால் இல்லை. சுடலில் இருக்கிற ஊமத்தம்பூ கூட வைக்கிறார்கள், இருக்கம்பூ கூட இருக்கு,
வைக்கிறார்கள்.
ஆனால் இந்த தாளம்பூவுக்கு அந்த இது இல்லை. அந்த இது மகிமையை இழந்தது தாளம்பூ.
அவருக்கு பொய்ச்சாட்சி,
அது பொய்ச்சாட்சி சொன்னபடியினால் இது வந்து பார்த்தால் பொய்க்கது என்று கிடையாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு இது இருந்தாலும் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை, தாளம்பூ சிவனுக்கு பூஷணைக்கு இல்லை, அது அந்த
அதில் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை.
இதுதான் அந்த சிவராத்திரியினுடைய ஒரு 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 பார்வை, ஒரு விளக்கம்.